بسم الله الرحمن الرحيم إن الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا محمد صلى الله عليه وسلم فيا أيها الحاضرون عباد الله اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فقد قال الله تعالى في محكمه تنزيل والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذين ينفقون في السراء والضراء الكاظمين الغيظ والعافين عن الناس والله يحب المحسنين
صدق الله العظيم عن أبي هريرة رضي الله عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال ليس الشديد بالسرعة إنما الشديد الذي يملك نفسه عند الغلب رواه البخاري أو كما قال عليه الصلاة والسلام
அகிலங்கள் அனைத்தையும் ஆறு நாட்களில் படைத்தீர். படைத்த நாள் முதல் அவற்றையெல்லாம் பாதுகாத்து பராமரித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அனைத்து புகழும் அல்ஹம்துலில்லாஹ். அவனின் மூலம் அகிலத்துக்கு ஓர் அருட்கொடையாக அனுப்பப்பட்டு தனது வாழ்க்கையில் தனக்கு ஏற்படையிருந்த எண்ணற்ற இன்பங்களையெல்லாம் தமது உம்மத்தினர்களுக்காக வேண்டி அர்ப்பணித்து வாழ்ந்த ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலாவின் மூலம் அகலத்திற்கு ஓர் அருட்கொடையாக அனுப்பப்பட்ட இறுதியான இறை தூதர்கள் என்பதாக உறுதியாக கூறிக்கொண்டதன் பின்னால் எல்லாம் எமக்கு எடுத்து நடக்குமாறு ஏவி இருக்கின்றானோ அவற்றையெல்லாம் எடுத்தும் இவற்றையெல்லாம் விற்று எம்மை தவிர்த்து கொள்ளுமாறு தடுத்திருக்கின்றானோ அவற்றையெல்லாம் விற்று தவிர்த்து கொள்ளும்படியாகவோ முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசூயத் என்னும் நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். கண்ணியத்திற்குரிய அலமாக்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலக வாழ்க்கையில் நாம் கை சேதப்பட்டுவிடக் கூடாது. இந்த உலக வாழ்க்கையை நாம் கண்மூடித்தனமாக கழித்துவிட்டு மறுமையில் நாம் கவலைக்கு உள்ளானவர்களாக ஆகக்கூடாது என்பதற்காக வேண்டி ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு பல சந்தர்ப்பங்களை பல ஏற்பாடுகளை செய்து தருகின்றான். அதில் ஒன்றுதான், நாம் ஹயாத்தோடு வாழக்கூடிய நேரத்தில் எம்மை பெற்றெடுத்த தாய் தந்தையர்கள் என்றாலும் அல்லது அன்றாடம் எம்முடன் வாழக்கூடிய மனைவி மக்கள் என்றாலும் அல்லது எமது சகோதர சகோதரர்கள் என்றாலும் அவர்களுடன் நாம் நடந்து கொள்ளும் சில விடயங்களை வைத்து அல்லாஹ் அதிகமான நன்மைகளை எமக்கு தருவதோடு நின்று விடாமல் சுவர்க்கத்திற்கு தகுதியானவர்களாகவும் ஆக்குகின்றான். அந்த விடயங்களை கண்மூடித்தனமாக நாம் எமது மனோவைச்சே பின்பற்றி நாம் வாழ்ந்துவிட்டால் கை சேதத்திற்கு உள்ளானவர்களாக நாம் ஆக வேண்டும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. அந்த அடிப்படையில் தான் ஒரு மனிதன் எவ்வளவு பெரிய கண்ணியவானாக இருந்தாலும் அவன் எவ்வளவு பெரிய ஒரு எல்மை படித்த கல்விமானாக இருந்தாலும் அல்லது சொத்து செல்வங்கள் நிறைந்திருந்த ஒரு ஈமானாக இருந்தாலும் அவனுடைய சில சந்தர்ப்பங்களில் அவனுடைய வார்த்தை பிரயோகத்தினால் அனைவர்களும் செய்த நன்மையெல்லாம் அவனுக்கு கொடுப்பதல்ல, இவன் செய்த அனைத்து நன்மைகளையும் மற்றவர்களுக்கு கொடுத்து கயாமத்துடைய நாளையிலே ஒன்றுமே இல்லாமல் அவன் கை சேதத்திற்கு உள்ளானவனாக ஆக வேண்டும். அந்த நிலைமையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயம்தான் அன்றாட வாழ்க்கையில் நாம் ஒவ்வொருவரும் சந்திக்கக்கூடிய ஒரு விடயம், கோபம் என்று சொல்லக்கூடிய விடயம். சிலர் கூறுவார்கள், யாருடைய பெயரையாவது கூறி அவருடன் பேசுவதென்றால், யா அல்லாஹ் எனக்கு முடியாது, அவர் ஒரு சூடு பிடித்தவர், அவர் பேச தெரியாதவர், அவரது முகத்தை பார்த்தாலே 2 கிலோ பச்சை இஞ்சியை தின்றதை போன்று அவர் சிரிக்கவும் மாட்டார், அவர் சுடு மூஞ்சி உள்ளவர் என்பதாக கூறுவார்கள். நாம் இந்த ஹதீஸின் உடைய தாற்பரியத்தை விளங்கிக் கொள்ளாமல் நாம் இந்த கோபத்தை சகித்துக் கொண்டால் என்ன நன்மை உண்டு, அல்லது இந்த கோபத்தை நாம் ஏற்றுக்கொண்டால் எவ்வளவு பெரிய கேவலமான நிலைமையை நாம் அடைய இருப்போம் என்பதை மறந்ததன் காரணமாகத்தான் நாம் இன்று சமூகத்திலே இந்த கோபத்தின் காரணமாக சிலர் மனைவி மக்களை இழந்து, சிலர்கள் குடும்பம் கோத்திரத்தை இழந்து, நல்ல நண்பர்களை இழந்து, அவர்கள் சீரழிந்து சின்ன பின்னமாக ஆக்கப்பட்டிருப்பதெல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையின் உடைய நடந்த நிகழ்வை எடுத்து பார்த்தால் அவர்களுக்கு ஏற்பட்ட முன் கோபத்தின் காரணமாகத்தான் அது நடந்திருக்கும். அண்மையிலே எமது நாட்டிலே நடந்த ஒரு விடயம்தான், ஒரு தந்தை, இவர் நல்ல செல்வந்தர், இந்த அளவுக்கு அல்லாஹ் அவருக்கு அறுக்கொலை செய்திருந்தான் என்றால், உலகத்தில் எங்கேயாவது ஒரு புதிய ஒரு வாகனம் அறிமுகம் செய்திருப்பதாக அவருக்கு இன்டர்நெட் மூலமோ அல்லது கூகுள் மூலமோ அவருக்கு தகவல் கிடைத்தால், அந்த வாகனத்தை அவர் எத்தனை கோடி ரூபாயில் கொடுத்தாவது அந்த வாகனத்தை அவர் பெற்றுக் கொள்வதற்கு முயற்சிப்பார். அதே போன்று இன்றைய காலத்திலே அதி நவீன வாகனமாக கருதப்படும் ஒரு பஜிரோ போன்ற ஒரு வாகனத்தை அவர் கொள்வனவு செய்தார். செய்து கொண்டு வந்ததன் பின்னால் அவரது வீட்டுக்கு அருகாமையிலே கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கின்றார். மனிதன் இந்த அமைப்பிலே எல்லாருக்கும் உள்ள ஒரு அமைப்பு தான் ஏதாவது ஒரு விடயம், அது மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், அல்லது நாம் பாவிக்கக்கூடிய மொபைல் போனாக இருக்கலாம், அல்லது எமது நண்பர்களாக இருக்கலாம், அல்லது நாம் பாவிக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருளாக இருந்தாலும், அல்லது ஏதாவது ஒரு விடயமாக இருந்தாலும், புதிஷா வாங்கினா அது கொஞ்சம் கண் இமே கண்ணை பாதுகாப்பதை போன்று அவர்கள் அதை பாதுகாப்பார்கள். இந்த மனிதன் இந்த வாகனத்தை கொள்வனவு செய்து கொண்டு வந்த பின்னால் இவருக்கு ஒரு 2-3 வயது அழகான ஒரு ஆண் பிள்ளை இருக்கின்றார். பல வருடங்கள் இவர் திருமணம் செய்து இவர் குழந்தை பாக்கியம் அற்றவராக இருந்தார். ஏதோ பல சதகாக்களை கொடுத்து பல நல்ல விடயங்களை செய்து அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டினால் பல வருடங்களுக்கு பின்னால் ஒரு ஆண் குழந்தை பிறக்கின்றது. இவர் வீட்டிலிருந்து வெளியே வரும் பொழுது அந்த 3 வயது அல்லது 5 வயது, 2 விடயங்களும் அதில் இருந்தது. இந்த 5 வயது சிறுவன் ஒரு கல்லை எடுத்து அந்த பெருமதியான வாகனத்திலே எதையோ கீறிக்கொண்டு இருக்கின்றார். பாப்பா வீட்டிலிருந்து வெளியே வரும் பொழுது இந்த பிள்ளையை விட அந்த வாகனத்தின் உடைய மோகம் இவரது உள்ளத்தில் அதிகமாக இருந்ததன் காரணமாக ஓடோடி வந்து பல கிலோக்கள் பாரம் கொண்ட ஒரு இரும்பை எடுத்து அந்த பிள்ளையின் உடைய கையிலே அடித்து விடுகின்றார். என்ன செய்கின்றார் என்பதாக அந்த பிள்ளை துடியாக துடிக்கின்றது, கையும் உடைந்து சுக்கு நூலாக ஆகிவிட்டது. அதே வாகனத்திலே மருத்துவமனைக்கு அழைத்து செல்கின்றார். பல வருடம் தவம் இருந்து கிடைத்த குழந்தை அல்லவா, இறக்கத்தோட அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகல்ல, அங்க இருக்கின்ற வைத்தியர்கள் அங்க இருக்கின்ற நர்ஸ்மார்கள் எல்லாம் கூறிய வார்த்தை, உங்களது பிள்ளையின் உடைய கையில் இருக்கக்கூடிய எலும்புகள் முள்ளுகள் அனைத்தும் உடைந்து சுக்கு நூறாக ஆகி இருக்கின்றது, இதை சரி பண்ண முடியவே முடியாது என்பதாக கூறிவிட்டார். இவரும் அழுத வண்ணம் வெளியே வருகின்றார். அதே காரிலே தான் அந்த மகனையும் ஏற்றிக்கொண்டு சென்றிருந்தார். வெளியே வந்து பார்க்கும் பொழுது மகன் ஹாஸ்பிட்டலிலே அட்மிட் ஆகி இருக்கின்றார். மகனையும் தானும் வந்து அந்த வாகனம், அந்த விலை உயர்ந்த வாகனம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வாகனத்திலே 5 வயது மகன் அந்த கல்லினால் ஒரு வார்த்தை எழுதியிருக்கின்றார், ஐ லவ் சோ மச் டேடி, என்னுடைய அருமை தந்தையே, நான் உங்களை மிக அதிகமாக அன்பு வைக்கிறேன் என்பதாக அந்த பிள்ளை எழுதி வைத்திருந்தார். இதைத்தான் அந்த வாப்பா பார்க்காம என்னுடைய விலை உயர்ந்த வாகனத்துல கீறி வச்சிருக்கிறாரு என்பதாக அவருக்கு வந்த கோபத்தின் காரணமாக அந்த அருமை மகனின் உடைய கையை சுக்குநூறாக ஆக்கிவிட்டார். இந்த எழுதி வைத்த வார்த்தை அந்த தந்தையின் உடைய கண்ணில் பட அவர் மாலை மாலையாக அழுகின்றார். பின்னால் சகித்துக் கொள்ள முடியாமல் பல வருடங்கள் தவம் இருந்து பெற்றெடுத்த குழந்தை அல்லவா, அதை சகிக்க முடியாமல் இவர் கடைசியிலே சூசைட் பண்ணிக் கொள்கின்றார். அவருடைய உயிரை அவர் பாய்த்துக் கொள்கின்றார். சொல்ல வந்த விடயம் ஒரு சாதாரண விடயம், ஒரு சிறு பிள்ளை அந்த வாகனத்தை கீறியதற்காக வேண்டி அவருடைய மூளை சூடு என்று சொல்லக்கூடிய அந்த கோபத்தின் காரணமாக இவரும் குழந்தையினுடைய கையை இழந்து விட்டார். அவரும் உலகத்தையே விட்டு சென்று விட்டார். இந்த நிகழ்வு எமது நாட்டிலே நடந்த ஒரு உண்மையான நிகழ்வு. எனவே நாம் எமது கோபத்தை நாம் அடக்கிக் கொண்டால் எமது வாழ்க்கையை இழக்க வேண்டிய நிலைமை ஏற்படாது. எமது பிள்ளைகளை, எமது மனைவி மக்களையும் இழக்க வேண்டிய ஒரு நிலைமையும் ஏற்படாது என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இமாமுனா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு மனிதனுக்கு கோபம் வரும் பொழுது அவர் எப்படி சகித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு அழகான விடயத்தை அவர்கள் எனக்கு முன்வைக்கின்றார்கள். இவர்கள் இமாமுனா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள், அவர்கள் இருக்கக்கூடிய அந்த ஊரிலே மிகவும் மனிதர்களால் கண்ணியப்படுத்தப்படக்கூடிய ஒரு பெரிய மனிதர் இருக்கின்றார். அவரிடம் ஒருவர் வந்து கூறுகின்றார், அவருடைய பேரை கூறி எங்களது வீட்டிற்கு இன்றைக்கு உணவு உண்பதற்காக இன்று வாங்கலே என்று கூற, அவரும் கண்ணியமான மனிதர் என்றாலும் குர்ஆன் ஹதீஸை அவர் விளங்கியிருந்தார். ஒரு மனிதர் விருந்துக்கு அழைத்தால் வலிமாவிற்கோ அல்லது நிக்காஹிற்கோ அல்லது சாப்பிடுறதுக்கோ கூப்பிட்டா வார் என்று சொல்லிட்டு கடைசி நேரத்துல மண்ண கவ்வாம கடைசி நேரத்துல போனை ஓபன் பண்ணி போட்டுட்டு, இவரெல்லாம் யாரு, இவர் சின்ன மனிதர், இவர் ஏழையான மனிதர் என்று நினைக்காம விருந்துக்கு அழைப்பு கிடைத்தால் அவற்றை ஏற்றுக்கொள்வது ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்மாதிரி, மிகவும் அழகான முன்மாதிரியாக இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே இவரும் விருந்தை ஏற்றுக்கொண்டு செல்கின்றார். செல்லக்கூடிய முதலாவது நாள் அவருடைய வீட்டுக்கு சென்று அந்த வீட்டை தட்டும் பொழுது யார் விருந்துக்கு அழைத்தாரோ அவர் ஓடோடி வருகின்றார். வந்து கூறுகின்றார், பெரியவர்களே அல்லாஹ்விற்காக மன்னித்துக் கொள்ளுங்கள், என்னுடைய மனைவியின் உடைய உடல் நிலை சரியில்லை, மன்னிச்சுக்கோங்க. இவர் சொல்கின்றார், பரவாயில்ல என்று சொல்லி கோபப்படல. இரண்டாவது முறை வீட்டுக்கு செல்கின்றார். இரண்டாவது நாளும் மசீதிலே அந்த பெரியவரை சந்தித்து, நேற்றண்டா உங்களுக்கு நல்ல சாப்பாடு ஒன்று தர கிடைக்கல, இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் நான் கூறுகின்றேன், நாளைக்கு பகல் சாப்பாட்டிற்காக வேண்டி வந்து விடுங்கள் என்று கூற, நாளைக்கும் அவர் செல்ல அதே நிலைமையை அந்த வீட்டுக்காரர் கூறுகின்றார், அல்லாஹ்வுக்காக வேண்டி மன்னித்துக் கொள்ளுங்கள், வீட்டுல கொஞ்சம் நிலைமை மோசமா இருக்குது. மூன்றாவது நாளும் அதே நிலைமை, மூன்றாவது நாள் வந்து அதே நிலைமையை கூறுகின்றார். இவரும் இருந்து அழைப்பை ஏற்று செல்லும் பொழுது மன்னித்துக் கொள்ளுங்கள், நிலைமை மோசம் என்பதாக கூறுகின்றார். கண்ணியமான பெரியவர்களே, அல்லாஹ்வின் ரஹ்மத்திற்குரியவர்களே, எமக்கு ஒரு நிலைமை அப்படியாக இருந்தால் நாம் என்ன செய்வோம், சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன் நாங்கள் சாப்பாடு கண்ணில்லாதவங்களா, எங்களை நோண்டியாக்குறீங்க, எங்களுக்கு சாப்பாடு தெரியாவா, எத்தனை உங்களை வீட்டுக்கு வாருது அப்படி என்று நாம் சொல்லி அவரோடு நாங்கள் சூடாகுவோம், சாப்பாடு விஷயத்தை என்னுடன் பேச வேண்டாம் என்பதாக கூறுவோம். நான்காவது நாளும் அவர் வருகின்றார், பெரியவரே மன்னித்துக் கொள்ளுங்கள், இன்றைக்கென்றா உண்மையாக நான் சாப்பாடு ஏற்பாடு செய்திருக்கின்றேன், அழைக்கப்பட்டவரும் எந்த ஒரு வார்த்தையும் எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்கல்ல. அவர் வீட்டுக்கு செல்கின்றார். செல்லக்கூடிய நேரத்தில் அந்த வீட்டுக்காரர் கூறுகின்றார், வல்லாஹி நான் அல்லாஹ்வின் மீது ஆணையாக இந்த ஊரில் நீங்கள் மிகவும் பொறுமையாளர், எந்த ஒரு நிலைமை ஏற்பட்டாலும் உங்களுக்கு கோபம் வராது என்பதை பல மனிதர்கள் கூறுவதை நான் கேட்டிருக்கின்றேன். அதை பரிசோதித்து பார்ப்பதற்கு தான் நான் இப்படி செய்தேன், அல்லாஹ்வுக்காக மன்னித்துக் கொள்ளுங்கள் என்பதாக கூறி அந்த விருந்துக்கு அழைத்தவர் கேட்கின்றார், இவ்வளவு பெரிய நல்ல குணம் உங்களிடம் எப்படி வந்தது? நீங்கள் மிகப்பெரிய அல்லாஹுக்கு விருப்பமான ஒரு மனிதராக இருக்கின்றீர்கள் என்பதாக கூறி, அதாவது அவர் கூறுகின்றார், இவ்வளவு பெரிய நல்ல வார்த்தை உங்களிடம் எப்படி வந்தது, இந்த குணம் எப்படி வந்தது என்பதாக கேட்க அந்த பெரியவர் கூறுகின்றார், நீங்க என்ன புகழ வேண்டிய அவசியம் இல்ல, எங்களுடைய வீட்டுக்கு அருகாமையிலே ஒரு மனிதர் நாயை வளர்க்கின்றார், அந்த நாயிடம் இருந்துதான் நான் இந்த பாடத்தை கற்றுக்கொண்டேன். நாயை வளர்த்தால் அதற்கு எத்தனை முறை ஒரு ரொட்டி துண்டையோ அல்லது ஒரு அரிசி துண்டையோ காட்டினால் ஓடோடி வரும், அதை கொடுக்காவிட்டால் சென்றுவிடும், மீண்டும் அதற்கு கொடுத்தால் ஓடி வரும், கொடுக்கவில்லை என்றால் சென்றுவிடும், ஒரு நாளும் கோபிக்காது, எனக்கு சாப்பாடு தரல என்று சொல்லி தன்னுடைய எஜமானன அதை பாதுகாக்காம இருக்காது. அந்த அடிப்படையில அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்றான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மக்களை அவர்களுடைய சந்ததியினரை நான் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கின்றேன், அழகான உருவத்திலே படைத்திருக்கின்றேன். எப்படி எல்லாம் அல்லாஹ் குர்ஆனில் சொல்றானே அப்படின்னா, இந்த நாய்கிட்ட இருக்கிற குணம் கூட எனக்கிட்ட வாரது தவறா என்பதாக கூறி அவர் அந்த நாயிடம் படித்த அந்த பாடத்தை அந்த விருந்துக்கு அழைக்கும் பொழுது அவர் பல முறை அழைத்தும் இவர்கள் அந்த கோபத்தை காட்டாமல் அந்த பாடத்தை அவருக்கு அழகான முறையிலே படித்துக் கொடுக்கின்றார்கள். இதற்கு அடுத்தபடியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கைருக்கும், இந்த கைருக்கும் இந்த வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பத்திலே எங்களுக்கு உபயோகித்திருக்கின்றார்கள். ஒரு முறை கூறினார்கள், கைருக்கும் கைருக்கும், உங்களுடைய வீட்டிலே நீங்கள் எவ்வளவு பெரிய நல்ல மனிதர்களாக இருந்தாலும் உங்களது மனைவி கிட்ட யாரெல்லாம் நல்ல மனிதனாக இருக்கிறீங்களோ அவர்கள் தான் எனக்கிட்டையும் அல்லாஹ் கிட்டையும் நல்ல மனிதர் என்பதாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அந்த கைருக்கும் என்ற வார்த்தைய ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், உங்களில் சிறந்தவர் யார் என்றால் கோபம் வராது என்று கூறல்ல, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யாருக்கு கோபம் வருகிறதோ கோபம் ஏற்படும் பொழுது அவருக்கு இருக்கக்கூடிய அந்த பவரை வைத்து அவர் இருக்கக்கூடிய அந்த தலைமைத்துவ பொறுப்பை வைத்து அவருக்கு தண்டிக்க முடியும் அல்லது பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியும் என்றிருந்தும் அவர் அல்லாஹுவை பயந்து யார் தன்னுடைய கோபத்தை அடக்கிக் கொள்கின்றாரோ இவர் தான் அல்லாஹ்விடம் சிறந்தவர் என்பதாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இன்று சிலர்கள் மனைவி மக்களை பிரிந்து வாழ்கின்றார்கள், கவனிப்பார் அற்ற பல பேர் இருக்கின்றார்கள், மிச்சம் தேவல்ல கொழும்புல இருக்கக்கூடிய விக்டோரியா பார்க்க அல்லது அந்த அங்கே இருக்கக்கூடிய அந்த கோல்பேட்ல போயிட்டு பாருங்க, சில தந்தைமார்கள் அவர்கள் யாருமே கவனிப்பதற்கு இல்லாததை போன்று அவர்கள் சீரழிந்து தெரிகின்றார்கள். அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை விசாரித்து பார்த்தால் அவர்கள் சொல்லக்கூடிய விடயம் ஒன்றுதான், வாப்பா எனக்கு கொஞ்சம் கோபம் போறது கூட, எனக்கு நல்ல பிள்ளைகள் இருக்கிறாங்க, எனக்கு நல்ல மனைவி மக்கள் இருக்கிறாங்க, அவங்க பேசுறதெல்லாம் கேட்டு எனக்கு பொறுத்து கொண்டு இருக்கேலாம், நான் வாய்க்கு வந்த மாதிரி பேசிடுவேன், ஒரு நாள் இப்படி ஏசி போட்டேன், எங்க வீட்டுல இருந்த எல்லாருக்கும் எங்க வாய் திரும்புற சைடுக்கெல்லாம் நான் ஏசிட்டேன், எங்க வீட்டுல உள்ள மனைவியும் பிள்ளைகளும் என்ன சொல்லிட்டாங்க, இவ்வளவு பயங்கரமான வார்த்தைய உங்களோட கோபத்தால உபயோகிக்கிறீங்களே, அடுத்த வீட்டுலயும் ஆட்கள் இருக்கிறாங்களே, நாங்களும் குமர்புள்ள வீட்டுல இருக்கிறோமே, வயசு வந்த ஆண் மக்கள் இருக்கிறோமே, நீங்க பேசக்கூடிய இந்த வார்த்தையை கேட்டா எங்களை என்ன சொல்லுவாங்க, எங்களை எப்படி நினைப்பாங்க என்பதாக கூறினாங்க.
அன்றேன் இருந்து அவர்கள் அவர்களுடைய முகத்தில் நான் முழிக்கல்ல, நானும் வந்துட்டேன், இன்றைக்கு சீரழிந்து சின்ன பின்னமாக ஆகின்றேன் என்பதாக கூறுகின்றார்கள். சொல்ல வருகின்ற விடயம், கோபம் ஏற்படும் பொழுது கொஞ்சம் அதை அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளாம, கொஞ்சம் அதை அடக்கி கொண்டு இருக்காம, நாங்க பெரிய நாங்க எந்த ஒரு தவறும் செய்யாதவர்களை போன்று, எல்லா இடத்திலும் நல்ல மனிதர்களை போன்று நாம் நடந்து கொண்டு அவர்களுக்கு அந்த கோபத்தின் வார்த்தை உபயோகித்ததன் காரணமாக இப்படி ஒரு நிலைமை இந்த உலகத்திலேயே நரக வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு நிலைமை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். இந்த கோபத்தை நாம் எடுத்ததற்கெல்லாம் கோபப்பட்டா சிலர்கள் கூறுவதை போன்று அவர் மூலசூடு அவருடைய முகத்தை பார்த்தா எந்த ஒரு மனுஷனுக்கும் நலவு நடக்காது, தள்ளி கொடுத்தாலும் சிரிக்கவே மாட்டாரு, அவர் கோபம் கொண்டவரு, அவரை ஊர்ல யாருமே அவரோட பேச மாட்டாங்க என்று சொல்லக்கூடிய அளவுல அவர்களுடைய கோபம் அவர்களை இந்த துன்யாவிலே நரகவாதிகளை போன்று அவர்களுக்கு இந்த மக்களின் மூலம் அல்லாஹ் இடம் காட்டி கொடுத்திருக்கின்றான். அல்லாஹ் நம்மை பாதுகாக்கணும். மௌத்துடைய நேரமும் எமக்கு கேவலமாக அமையும். இந்த கோபத்தின் காரணமாக நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள், இந்த கோபத்தின் காரணமாக நாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வும் எம்மை நாசத்திற்கு கொண்டு செல்லும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அந்த அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் கூறினார்கள், ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழக்கூடிய நேரத்தில் அவன் நல்ல மனிதனாக வாழணுமா, அவன் மனைவி மக்களோட பிள்ளைகளோட சந்தோஷமாக வாழோடுமாக இருந்தால் அவன் நல்ல முறையிலே அவனது குழந்தைகளை கவனித்துக் கொள்ள வேண்டும். மனைவி மக்கள் வீட்டில் இருந்து அவர்கள் படக்கூடிய பாடு அந்த அல்லாஹ்விற்கும் அவர்களுக்கும் தான் தெரியும். இமாம் அஷ்ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஃபிக்ஹின் அடிப்படையில் ஒரு சட்டம் இருக்கின்றது. இந்த மஹல்லாவிலே அதிகமான ஆலிம்கள் இருக்கின்றார்கள் மாஷா அல்லாஹ். அவர்களிடம் கேட்டு பாருங்கள், அவர்கள் இந்த விடயத்தை கூறுவார்கள். ஒரு மனிதன் திருமணம் செய்து விட்டால் அவனுடைய மனைவி அவனுடைய ஆடைகளை கழுவி கொடுப்பதோ அல்லது இவன் வரும் பொழுது சமைத்து வைப்பதோ அல்லது இவனின் உடைய உடுப்பை அயன் பண்ணி வைப்பதோ, ஏன் அவன் பெற்ற பிள்ளைக்கு அவனின் மூலம் பிறக்கப்பட்ட அந்த குழந்தைக்கு பால் கொடுப்பதாக இருந்தாலும் அந்த மனைவியின் மீது கடமை இல்ல, அவள் விரும்பாத வரையில கடமை இல்ல. அவள் விரும்பி அழகான முன்ன பிள்ளைய பாக்குறாங்களா, பால் கொடுக்கறாங்களா, உடுப்ப அழகா கழுவி தர்றாங்களா, அயன் பண்ணி தர்றாங்களா, நாங்க சொல்ற பேச்செல்லாம் கேட்டு காலையில் இருந்து மாலை வரைக்கும் நாங்கள் தொழில் செய்வதற்காக வெளியேறி செல்கின்றோம். பகல் நேரத்தில் வரக்கூடிய நேரத்தில் அழகான முறையிலே சமைத்து வைத்திருக்கின்றார்கள், அந்த பிள்ளைகளை கவனிக்கின்றார்கள், ஆடைகளை நல்ல முறையிலே கழுவி வைக்கின்றார்கள். இவர்கள் மனிதன் என்ற அமைப்பிலே சமைக்கக்கூடிய நேரத்திலே கொஞ்சம் உப்பு கூட வந்துட்டா என்ன நாங்க பேசுறோம், அவர்களுடைய முகத்திலே அந்த பீங்கானை தூக்கி வீசுகின்றோம் அல்லது ஏசுகின்றோம், அவர்களுடைய மனதை உடைத்து வருகின்றோம். இமாம்களிடத்திலே கேட்டு பாருங்கள், ஆலிம்களிடத்திலே கேட்டு பாருங்கள், இதெல்லாம் அவர்கள் விரும்பி செய்தால் நன்மை கிடைக்கும், செய்ய வேண்டும் என்ற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது, செய்யாவிட்டால் அவர்களுக்கு அல்லாஹ் தண்டனையும் வழங்க மாட்டான். இந்த விடயம் பெண்களுக்கு தெரிந்தால் எங்களை அவர்கள் எப்படி ஆட்சி படைப்பார்கள், எப்படி எங்களை பிழிந்தெடுப்பார்கள், ஓண்ட உடுப்ப நீயே கழுவிக்கோ, ஓண்ட பிள்ளைக்கு நீயே சாப்பாடு கொடுத்துக்கோ, ஓண்ட உடுப்ப அயன் பண்றதுக்கு சல்லிக்கா, எனக்கு ஒவ்வொரு நாளும் இப்படி செய் அப்படி செய் என்பதாக அவர்கள் இந்த இமாம் ஷாஃபியினுடைய சித்தத்தை விளங்கி அவர்கள் ரூல் போட ஆரம்பித்தால் நமது நிலைமை என்னவாகும் என்பதை நினைத்து பாருங்கள். எனவே அவர்களும் மனிதர்கள், ஏதாவது சிறு சிறு தவறுகள் செய்துவிட்டால் அல்லாஹ்விற்காக அவர்களை மன்னித்து விடுங்கள். அவர்கள் படக்கூடிய பாடு அந்த பிள்ளைகளோட அவர்கள் படக்கூடிய கஷ்டம் ஒரு நாளைக்கு இரண்டு மணித்தியாலம் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் பலவிதமான குழந்தைகளை கொடுத்திருக்கின்றான். சிலர்களுக்கு இரண்டு, சிலர்களுக்கு ஐந்து, சிலர்களுக்கு மூன்று, ஒரு குழந்தை என்று வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு குழந்தையை மனைவியிடம் கூறுங்கள், இன்றைக்கு இன்ஷால்லா காலை நேரத்தில் இருந்து மாலை நேர வரைக்கும் பிள்ளையை நான் பார்த்துக் கொள்கின்றேன் என்பதாக கூறி பாருங்கள். அந்த மாலை நேரம் வரைக்கும் அந்த பிள்ளைக்கு எத்தனை முறை அடித்திருப்போம் எமது கோபத்தின் காரணமாக, எத்தனை ஏற்றிகள் ஏசியிருப்போம், எத்தனை உலைகள் உழைத்திருப்போம், எத்தனை தகாத வார்த்தைகளை பேசியிருப்போம். ஆனால் அந்த மனைவிமார்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யணும், எவ்வளவு அழகாக பார்க்கின்றார்கள். அவர்களோடு ஏற்படக்கூடிய சிறு சிறு நிலைமைகளை நாம் பொறுத்து அல்லாஹ் கூறிய அந்த கோபத்தை அடக்கினால் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் லா தக்லப் வலக்கல் ஜன்னா, உனக்கு அடக்க முடியாத நிலைமையில ஒரு கோபம் ஏற்படுகின்றது, உன்னை மீறி ஒரு கோபம் வருகின்றது, நீ ஒன்னா நம்பர் மூலசூடாக இருக்கலாம், நீ முகத்துல பாயிரவனாக இருக்கலாம், எப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டும் நீ பேசாம இருந்தா உனைய எட்டுக்கும் பத்துக்கும் இடையில உள்ள நம்பர் என்பதாக நினைத்துக் கொள்ளலாம், பரவாயில்ல, அல்லாஹுவுக்காக வேண்டி பொறுத்துக் கொள்வோம். அவர்கள் கூறினார்கள், உனக்கு வரக்கூடிய கோபத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி நீ பொறுத்து கொண்டால் ஓலக்கல் ஜன்னா, உனக்கு சுவர்க்கம் உண்டு என்பதை நான் நன்மாறன் கூறுகின்றேன் என்பதை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதே ஹதீஸை கூறிய ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு இடத்திலே கூறினார்கள், ஹத்தா யுகையிரஹுல்லாஹு மினல் ஹூருல் ஈன் மாஷா, மனைவியுடன் இருக்கும் பொழுது அல்லது வீட்டிலே இருக்கும் பொழுது அதிகமான கோபங்கள் ஏற்படுவது மனைவியோட தான். அதனால் தான் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மனைவியோடு இருக்க கொள்ள வீட்டில இருக்க கொள்ள உங்களை அடக்கிக் கொள்ள முடியாத அளவு கோபம் வருகுதா, உங்களுக்கு உங்களை அடக்கிக் கொள்ள முடியலையா, அந்த கோபத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி அடக்கிக் கொண்டீங்க என்றா அல்லாஹ் என்ன செய்வார், மினல் ஹூரில் ஐன மாஷா, அந்த கயாமத்துடைய நாளையில எல்லா மக்களும் அல்லோல தல்லோலப்பட்டு கொண்டு என்னுடைய நிலைமை என்னவாகுமோ என்பதாக நினைத்துக் கொண்டிருப்பார்கள். அல்லாஹ்விற்காக உங்களது கோபத்தை அடக்கிக் கொண்டீர்கள், உங்களுக்கு பேச வேண்டிய நிலைமை இருந்தும் பேசாமல் உங்களது கோபத்தை அடக்கிக் கொண்டீர்கள் என்றால் அல்லாஹ் அந்த சுவர்க்கத்து கண்ணுகள் ஹூருல் ஈன் என்று சொல்லக்கூடிய அந்த கண் அழகி பெண்களை நீங்க விரும்பியதை தெரிவு செய்து கொள்ளுங்கள், உங்களுக்கு எந்த பெண் வேணுமோ எந்த ஹூருல் ஈன் பெண் வேணுமோ அவற்றை நீங்கள் தெரிவு செய்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் கூறுவான் என்பதாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் புகாரி என்ற கிரந்தத்திலே இடம்பெற்றிருக்கின்றது. இதே போன்றுதான் நாம் வீட்டில் இருக்கும் பொழுது சில வார்த்தைகளை சமூகத்துக்கு மத்தியிலே நாம் உபயோகித்து விடுவோம். நாம் சமூகத்தில் பெரியவர்கள், அவர்கள் பள்ளி நிர்வாகிகளாக இருக்கலாம், ஊரில் உள்ள அரசியல் அந்தத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களாக இருக்கலாம், அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடியவர்களுக்கு சில வார்த்தைகளை உபயோகித்து விடுவோம். பள்ளியில் இருக்கக்கூடிய இமாமுக்கு என்றாலும் மாத்தினுக்கு என்றாலும் அல்லது எமது ஊரில் இருக்கக்கூடிய சாதாரண ஒரு பொது மகன் என்றாலும் அவருக்கு ஏதாவது ஒரு வார்த்தையை நாங்கள் சொல்லிட்டோம் என்றா அவர் மனிதன் தானே, மனசு ஒடுங்கிட்டா, தமிழிலே ஒரு வார்த்தை சொல்லுவார்கள், கல்லால் அடித்து விட்டால் மிஞ்சி மிஞ்சி போனா அது புண்ணாக மாறும், மருந்து போட்டா அது சீராகிடும், மருந்து போட்டா அந்த புண் இல்லாமல் ஆகிடும், ஆனால் சொல்லால் ஒரு வார்த்தை சொல்லிட்டோம் என்றா நீங்க இப்படி எங்கட மூலசூட்டை பயன்படுத்தி எங்கட கோபத்தை வச்சு நீங்க எல்லாம் எப்படி செய்றீங்க என்று சொல்லி சில கோபமான வார்த்தைகளை பாவிச்சிட்டோம் என்றா வல்லாஹி இந்த மெம்பர்ல வச்சு சொல்றேன், நாங்க மவுத்தாகினாலும் சிலருக்கு அந்த வார்த்தை மறக்காது, என்ன பார்த்து இப்படி ஒரு வார்த்தை பாவிச்சாரு, எனக்கு இப்படி சொன்னாரு, அவரது முகத்தை நான் எப்படி பார்க்கிறது என்பதாக கூறுவார்கள். அதை வைத்துத்தான் சொல்வார்கள், கல்லால் அடித்தால் அதுக்கு மருந்து போட்டால் மாறிவிடும், ஆனால் சொல்லால் அடித்தால் மரணித்தாலும் அந்த வார்த்தை மறக்காது. எனவே நாம் எமது மூல சூட்டை எமது காலுக்கு அடியிலே வைத்து அவர்கள் கூறினார்களே, நீ கோபம் கொள்ளாதே, உனக்கு சக்தி இருந்தும் உன்னை யார் எப்படி நினைத்தாலும் பரவாயில்ல, நீ அடக்கிக்கோ. உனக்கு சுவர்க்கம் இருக்கின்றது, உனது கோபத்தை அடக்கிக் கொண்டதற்காக வேண்டி உனக்கு சுவர்க்கம் இருக்கின்றது என்பதாக அவர்கள் கூறினார்களே. அந்த நிலைமையை வைத்து நாம் அந்த சுவர்க்கத்தை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி எமது கோபத்தை அடக்குவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். இதே போன்றுதான் அவர்களை அல்லாஹ் மிஅராஜுக்கு அழைத்தான். மிஅராஜ் என்று சொல்லக்கூடிய அந்த பயணத்துக்கு செல்லும் பொழுதும் கண்டார்கள். இன்னும் ஒரு முறை அவர்கள் கண்ட கனவை சஹாபாக்களுக்கும் விவரித்தார்கள். அதில் ஒரு கூட்டத்தை ஹஸ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கின்றார்கள். அழகான மனிதர்கள், அவர்களுக்கு மிக பிரமாண்டமான நகங்கள் வளர்ந்திருக்கின்றது, அவர்களுடைய நகங்கள் எல்லாம் வளர்ந்திருக்கின்றது. அவர்கள் அந்த பிரமாண்டமான இரும்பினால் ஆன நகத்தை வைத்து அவர்களுடைய முகத்தை கிழித்துக் கொள்கின்றார்கள். இவர்கள் யார் என்பதாக கேட்கும் பொழுது ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விடையளித்தார்கள். இவர்கள் தான் அவர்களுடைய ஊரிலே பெரிய மனிதர்களாக இருந்தார்கள், கண்ணியமானவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கண்ணியத்தை வைத்து மற்றவர்களை நோண்டியாக்கினார்கள். அவர்களுடைய வாயாலே மற்றவர்களுடைய மனதை உடைத்தார்கள், மற்றவர்களை கேவலப்படுத்தினார்கள். ஒரு ரூபாயை கொடுத்துவிட்டு பல கோடி ரூபாயை கொடுத்ததை போன்று பல பேருக்கு மத்தியிலே அவனுடைய மானத்தை வாங்கியவர்கள். இவர்கள் தான் இப்படி கஷ்டப்படுகின்றார்கள். ஹதீஸிலே அந்த வார்த்தை வருகின்றது, பிறர்களுடைய மானத்தை வாங்கியவர்கள். அவர்களுடைய கோபத்தின் காரணமாக மற்ற மனிதர்களிடத்திலே நல்லவர்களாக மாறுவதற்கு மற்ற மனிதர்களை இவர்கள் மாடாக்கியவர்கள், அவர்களை நோண்டியாக்கியவர்கள், அவர்களை கேவலமாக கோபத்திலே பேசியவர்களுக்கு தான் இப்படி ஒரு நிலைமை என்பதாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதே ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை விளங்கிய ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மஹுல்லாஹ் அவர்களுடைய மாணவர் இப்னு கய்யூம் அல் ஜௌசி ரஹ்மஹுல்லாஹ் அலைஹி அவர்கள் தப்லீஸ் அல் இப்லீஸ் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய கிரந்தத்திலே ஒரு ஆச்சரியமான ஒரு நிகழ்வை பதிவு செய்கின்றார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். நாம் எவ்வளவு பெரிய நல்லவனாக வாழ்ந்தாலும், நாம் எவ்வளவு பெரிய அவுளியா குஞ்சை கொண்டிருந்தாலும், எவ்வளவு பெரிய கெட்ட மனிதனாக இருந்தாலும், எமது கடைசி நேரத்தை அல்லாஹ் சரியாக மாற்றணும் என்றால் அந்த அல்லாஹ்விடம் நாம் தொடர்புள்ளவர்களாக இருக்கணும். எமது கோபத்தையும் எமது பாய்க்கு வந்தபடி பேசுவதையும் நாம் தவிர்த்துக் கொள்ளணும். அவர்கள் கூறுகின்றார்கள், தப்லீஸ் அல் இப்லீஸ் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய கிரந்தத்திலே இப்னு கய்யூம் அல் ஜௌசி ரஹ்மஹுல்லாஹ் அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு ஆலிம், ஆலிம் என்றால் அவர் மார்க்கத்தை நல்ல முறையில் விளங்கி இறை நேசனை போன்றிருந்த ஒரு மனிதர். இவர் மனிதன் என்ற அமைப்பிலே ஒரு பெண்ணுடன் இவர் பழகின்றார். அந்த பெண் மாற்று மத பெண், அவள் கிறிஸ்தவ மதத்து பெண். அந்த பெண்ணுடன் பல காலம் பழகியதற்கு பின்னால் இந்த ஆலிம் என்ன செய்கின்றார், அந்த பெண்ணை திருமணம் செய்வதற்காக வேண்டி அனுமதி கேட்கும் பொழுது அந்த பெண் கூறுகின்றாள், நானும் பார்க்கின்றேன், நீங்கள் பல வருஷம் என்னை நேசிக்கின்றீர்கள், என்னை நேசம் வைக்கின்றீர்கள், நேசம் வைத்திருக்கின்றீர்கள், அன்பு கொண்டிருக்கின்றீர்கள். நான் உங்களை திருமணம் செய்ய வேண்டுமாக இருந்தால் ஒரே ஒரு கண்டிஷன், ஒரே ஒரு நிபந்தனை, நீங்கள் முஸ்லிமாக இருக்கின்றீர்கள், உங்களது மதத்தை விட்டு மூர்த்ததாக மதம் மாறணும், நீங்கள் யகூதியாக அல்லது கிறிஸ்தவமாக நீங்கள் மாறி வந்தால் நான் உங்களை திருமணம் செய்து கொள்வேன் என்பதாக அந்த பெண் கூற, இந்த மார்க்கத்தை படித்த இந்த மனிதனும் அந்த பெண்ணின் மோகத்தினாலே இவர் கோபம் அதிகம் இருந்ததன் காரணத்தினாலே இவர் மனோ இச்சையை பின்பற்றியதன் காரணமாக இவரும் மதம் மாறுகின்றார். அந்த பெண்ணை திருமணம் செய்வதற்காக வேண்டி அந்த இடத்திற்கு சென்று திருமண ஒப்பந்தம் நடந்து கொண்டிருக்கின்றது. இவர் மூர்த்ததாக பல காலம் இறைநேசனாக இஸ்லாத்தில் வாழ்ந்த தக்குவா உள்ளவனாக இருந்தும் அந்த பெண்ணுக்காக வேண்டி மதம் மாறி அந்த நிகா ஒப்பந்தம் நடக்கும் பொழுது இவருடைய ரூஹ் பிரிந்து விடுகிறது. அவர் மூர்த்ததாக அவர் முஸ்லீம் அல்லாதவராக மரணிக்கின்றார். நான் சொல்ல வரக்கூடிய விடயம், நாம் எவ்வளவு நல்ல மனிதராக இருந்தாலும் கடைசி நேரம் அல்லாஹ் விரும்பக்கூடிய முறையில் அமைய வேண்டுமாக இருந்தால் சமூகத்தில மனிதர்களுடைய மனதை வெல்லணும். அவர்களுக்கு வாய்க்கு வந்தபடி ஏசக்கூடாது. எமது கோபத்தை, எமது மூலத்தூட்ட மனைவி மக்கள்கிட்ட, எமது பிள்ளைகள்கிட்ட, எமது மகளால காட்டினோம் என்றா எங்கட ஜனாதாவை தூக்குறதுக்கு கூட யாரும் வரமாட்டாங்க. மூன்றாவது விடுத்தமாக அந்த அதிசை கூறுகின்றேன், நீ கோபம் கொள்ளாதே, உலகல் ஜன்னா, அதன் காரணமாக அல்லாஹ் உனக்கு தோற்கம் தருவான் என்ற அதிசை மனதிலே வைத்து அல்லாஹ் விரும்பக்கூடிய முறையிலே எமது வாழ்க்கை அமைத்து கோபம் கொள்ளாதவர்களாக எமது வாழ்க்கை ஆக்கிக் கொள்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் கிருபை செய்வானாக. யா அல்லாஹ், நாங்கள் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களை தாய் தந்தையன் கொண்ட பாவங்களையும் மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், பல சிரமங்களுக்கு மத்தியிலே அவர்களுக்கு ஏற்பட இருந்த பல இன்பங்களெல்லாம் துன்பங்களாக மாற்றி எங்களுக்கு எளிமை கற்று தந்த உஸ்தாத்மார்களுடைய பாவத்தையும் மன்னிப்பாயாக. ஆசிரியர்களுடைய பாவத்தையும் மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், ஹயாத்தோடு வாழக்கூடிய நேரத்திலே எங்களது உடம்பிலே இருக்கக்கூடிய உறுப்புகள் செயலற்று விடாமல் நல்ல முறையிலே இயங்குவதற்கு கிருபை செய்வாயாக. ஹயாத்தோடு இருக்கக்கூடிய நேரத்திலே இன்னும் ஒருவருடைய மனதை உடைத்து அதன் காரணமாக வரக்கூடிய வேதனை அடையாமல் பாதுகாப்பாயாக. ஹயாத்தோடு இருக்கக்கூடிய நேரத்திலே இன்னும் ஒருவருடைய உதவி எங்களுக்கு தேவைப்படாமல் எங்களுடைய வேலை நாங்களே செய்யக்கூடிய நிலைமையிலும் கடைசி சக்கராத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்தவர்களாக எங்களை ரூஹிலே கைப்பற்றுவாயாக. வ ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹ்.